வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் விட்ரூன் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாளில் பிரதமர் இந்த பிரகடனத்தை வெளியிட்டார். உறுப்பு நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்ட பின் நன்றி தெரிவித்து பேசிய அவர், இந்தியா முன்வைத்த கோரிக்கைகளை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருப்பது தெளிவான பாதையில் நாம் இணைந்து முன் செல்கிறோம் என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டார். பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அதன் பயன்களை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாறிவரும் உலகச் சூழலுக்கு ஏற்ப பழமையான சர்வதேச மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் பிடியிலிருந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்கிடம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலின் சிறப்பையும் அதன் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பெருமையையும் எடுத்துரைத்திருப்பது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தொன்மை சிறப்புமிக்க தமிழகத்தின் பண்பாட்டையும் பெருமையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகிற்கு கொண்டு செல்வதற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மழைக்கால நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த பணியிடங்களை நிரப்பும் பணி நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை மேம்படுத்தவும் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு சற்று அதிகரித்திருந்தாலும் தற்போது படிப்படியாக குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மக்களிடையே இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் சாலைகள், சோலார் மின் விளக்குகள், அகழிகள் உள்ளிட்டவை அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். முன்னதாக நீலகிரி, கரும்பெருகு மற்றும் நெட்டைக்காலி வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் புத்தாக்க வளர் மையத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று முதல் நாளை மறுநாள் வரை சென்னையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 1099 பேருந்துகளுடன் கூடுதலாக 1255 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலித்த 400 ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு மாநில அரசு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் அமைக்கப்படும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு வணிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதனை ரத்து செய்து எவ்வித நிபந்தனையும் இன்றி இந்த பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நாரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் பாதுகாப்பு அறைகள், வாக்கு எண்ணும் மையங்கள், தேர்தல் மேற்பார்வையாளர்கள் அறை, ஊடக மையம் அமையவுள்ள இடங்கள் ஆகியவற்றை அவர் பார்வையிட்டார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு மணீஷ் நாரணவரே ஆய்வு செய்தார். முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றது. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மதுரையில் அவர் காலமானார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் நடைபாதை வியாபாரிகள் கடனுதவி பெற்று பெருமளவு பயனடைந்து வருகின்றனர். எளிய முறையில் எவ்வித உத்தரவாதமும் இன்றி வழங்கப்படும் இந்த கடன் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என்று நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
பிஎன் திட்டத்திலிருந்து சாலையோர வியாபாரிகள் சங்கம் காய்கறி வியாபாரம் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் லோன் 10,000 வாங்கி அது சிறப்பாக கட்டிட்டேன். இப்ப 3வது தவணையா 50,000 அப்ளிகேஷன் போட்டேன், அது ரெடி ஆயிடுச்சுங்க. பிஎன் திட்டத்தினால சாலையோர காய்கறி வியாபாரத்தினால என்னுடைய குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பா இருக்கு, அப்புறம் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்குதுங்க. இந்த பிஎன் திட்டத்தினால நாமக்கல் மாநகராட்சிக்கும் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு.
என் பேர் பர்கத்ரி சபேகம், நாமக்கல் மாவட்டத்துல இருக்கேன். நானு ஃபர்ஸ்ட் கையில இருந்து காசை வந்து ரொட்டேட் பண்ணி நான் வந்து சாரீஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இது மூலியமா வந்து சாரீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி என்னுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நான் லோன் அப்ளை பண்ண வந்திருக்கேன். நானு
தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை பற்றி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக திரு அன்ஷுல் நாகர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை மூலம் குப்பை சேகரிக்கும் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 7,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதிஜ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டன்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.